நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
தமிழக சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்துள்ளது. முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் மு க ஸ்டாலின் தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்வார் என்று நம்புகின்றனர் திமுகவினர். பெரும்பான்மை ஆட்சி என்பதாலும் தமிழக அமைச்சர்களும் ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்பதாலும் மு க ஸ்டாலின் ஆட்சி மீது பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கடந்த 7ஆம் தேதியன்று பதவியேற்றது. நேற்று முன்தினம் தற்காலிக சபாநாயகராக பிச்சாண்டி பதவியேற்றார். முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று துவங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் உட்பட 223 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றனர். நேற்று காலை 10 மணியளவில் முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக சிறப்பான வரவேற்பை அளித்தனர். அதேபோல் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஸ்டாலினுக்கு வரவேற்பு தெரிவித்தனர். தமிழக மக்களுக்கு தொண்டாற்றவே இங்கு வந்துள்ளோம் என்றும் அதை உணர்ந்து பாகுபாடின்றி பணியாற்ற வேண்டுமென்று தற்காலிக சபாநாயகர் பிச்சாண்டி சட்டசபை உறுப்பினர்களுக்கு அறிவுரை கூறினார். இன்று தமிழகத்தின் புதிய சபாநாயகராக அப்பாவு பதவியேற்கிறார். நேற்று தமிழக சட்டப்பேரவையில் தமிழகத்தின் முதலமைச்சராக முதல் முறையாக பேசினார் மு க ஸ்டாலின்.
தாங்கள் இந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது என் நெஞ்சம் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எந்த அளவுக்கு தாங்கள் உணர்ச்சி மயமாக இப்பொழுது அமர்ந்திருக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக நான் உணர்ச்சியையும் பெருமையும் பூரிப்பும் அடைந்து கொண்டிருக்கேன். இங்கே எல்லோரும் குறிப்பிட்டு சொன்னார்கள், அனைத்து தொலைக்காட்சி விவாத மேடைகளிலும் கம்பீரமாக உட்கார்ந்து பல்வேறு விவாதங்களில் பங்கெடுத்து கருத்தோடும் சுவையோடும் பேசக்கூடிய தங்களது விவாதங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நான். அந்த வகையில் ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு புகழ்பெற்ற ஜனநாயக மன்றமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவராக தாங்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த பெருமை அளிப்பதாக இருக்கிறது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி 4வது முறை வெற்றி பெற்றுள்ள தங்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது இந்த மகுடம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்கள் உங்களது உத்தரவுகளுக்கு, கட்டளைகளுக்கு, கண்ணசேவைக்கு கட்டுப்பட்டு நிச்சயமாக செயல்படுவோம். சட்டசபையை அதிகார அமைப்பாக இல்லாமல் சமூகத்துக்கு நன்மை செய்யும் அமைப்பாக கருத வேண்டும். இதை யார் சொன்னது? தந்தை பெரியார் அவர்கள். எனவே அவர் வழிவந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள். இங்கே கூட எதிர்க்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், ஜனநாயக நாட்டிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பவே ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள். இதுல ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்கும் என்று சொன்னால் அந்த நாணயம் செல்லாக்காசாக்கிவிடும். இதே பேரவையில் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்.
தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு தமிழகத்தின் அமைச்சர்களும் தங்கள் துறை சார்ந்த விஷயங்களை ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து வருகின்றனர். திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் செயல்பாடுகள் குறித்து ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து வருகின்றனர். நீட் தேர்வு ரத்து குறித்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் திமுகவின் கனிமொழி. கொரோனாவை வென்றபின் நீட் தேர்வு குறித்து உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் கனிமொழி.
அமைச்சருக்கும் வந்து ஒரு மாவட்டம் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு சில மாவட்டங்களுக்கு 2 அமைச்சர்கள், சில மாவட்டங்களுக்கு 1 அமைச்சர் என்று அனுப்பப்பட போகிறார்கள். இன்று நாளை அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கொரோனா தடுப்பு பணிகளை கண்காணிப்பார்கள். முதல்ல வந்து இந்த கோவிட் காலத்தில் இருக்கக்கூடிய சவால்களை நிச்சயமாக எதிர்கொண்டு வென்றுவிட்டு நிச்சயமாக அதற்கான முதல் முயற்சிகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யும்.
மேலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துறை அமைச்சருடன் பல்வேறு விவாதங்களை நடத்துகிறார். நேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி 69% இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு வராது என்று தெரிவித்தார்.
நீதிமன்றத்தில் வருகிற அந்த எல்லா வழக்குகளும் நிச்சயமாக கோடை விடுமுறைக்கு பிறகு அங்கே அந்த வழக்குகள் வரும். அதிலே நம்முடைய வழக்கறிஞர்கள் உரிய முடிவுகளை, இந்த தீர்ப்பு என்பது 500 பக்கத்துக்கு மேல் இருக்கிறது, அதை படித்து பார்த்துவிட்டு நம்முடைய அட்வொகேட் ஜெனரலும் மற்ற வழக்கறிஞர்களும் ஒரு உரிய முடிவை நம்முடைய தமிழக முதல்வரிடத்திலையும் சட்டத்துறையிலையும் தெரிவிப்பார்கள். அதன் அடிப்படையிலே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதுக்கு எங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வர வராது, நாங்கள் அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய நோக்கம். அதை நிச்சயமாக அவர் காப்பாற்றுவார்.
இதேபோல் பல்வேறு நலத்திட்டங்களையும் தமிழக அமைச்சர்கள் துவக்கி வைக்கின்றனர். ஊரடங்கு முடியும் வரை 24 மணி நேரமும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்தார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு.
கொரோனா இரண்டாவது அலையிலிருந்து மக்களை காப்பதற்கு தன்னுடைய முழு நேரத்தையும் செலவிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆற்றி வருகின்ற அரும்பணிகளில் ஒரு சிறு பங்களிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் தினந்தோறும் 36 மாவட்டங்களில் இருக்கின்ற தலைமை மருத்துவமனையிலே இருக்கின்ற நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகளாக வந்து செல்பவர்கள் மற்றும் உள்நோயாளிகளாக இருப்பவர்களை பார்வையாளராக வந்து செல்பவர்களுக்கு முழு ஊரடங்கின் போது உணவுக்கு கூட சிரமப்படுகின்ற நிலையை அறிந்து தினந்தோறும் 100,000 உணவு பொட்டலங்களை இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வழங்குவதென்று மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது.
இதே நேரம் கொரோனா தொற்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவது திமுக அரசுக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கும் என்று கணிக்கப்படுகிறது. கொரோனாவின் இரண்டாவது அலை மிக கடினமாக இருப்பதால் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.